வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, பரிசுத்தமானவரே, மாறாதவரே, உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தகுதியை பாராமல் எங்கள் மேல் பொழிந்த உம்முடைய கிருபையின் மலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு மைந்தனின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களார எங்களை கழுவியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலேயும் தவறாமல் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிற ஒவ்வொரு தனி நபருக்காக, குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இந்த நாளும் உம்முடைய வசனங்கள் மூலமாய் அவர்களோடு பேசும். இந்த மாதத்தின் கடைசி வாரம் முழுவதிலும் உம்முடைய கிருபை போதுமானதாயிருக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்தட்டும். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெப குழுக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாரந்தோறும் தவறாமல் கூடி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். டி டபிள்யூ ஆர் ஊழியங்களுக்காக அன்போடு உதாரத்துவமாய் கொடுக்கிற உள்ளங்களை, இல்லங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரன் என்னும் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போகான் என்று சொன்ன வார்த்தை இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே, சகோதரியுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் குடும்பத்திலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் தாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கற்றுக்கொள்கிற சத்தியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்பாதபடி வேறு எந்த வகையிலும் சந்திக்க முடியாத ஒரு கூட்ட மக்களை கர்த்தருக்கென்று சந்திக்கும் வார்த்தைகளாயிருக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வானொலியிலே, தொலைக்காட்சியிலே, இணையதளத்திலே இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள் என்று சொல்லுகிற அன்பு உள்ளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவர்கள் மூலமாய் நிகழ்ச்சிகளை கேட்கிறவர்களும் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் அடையவும் உண்மையிலே வளரவும் கனி கொடுக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. எங்கள் நேயர்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே, மருத்துவ துறையிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான மனதுருக்கத்தை தாரும். ஆண்டவரே, பணி செய்யும் இடத்திலே தேவையான நல்ல சூழ்நிலைகளை தாரும். அன்போடும் அக்கறையோடும் கரிசனையோடும் அவர்கள் செய்கிற பணி அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் வழிநடத்தட்டும். தாதிமாராய் பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் தேவையான நீடிய பொறுமையை தாரும், அன்பை தாரும், கரிசனையை தாரும். ஐயா, அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மருத்துவ ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை தந்து ஆண்டவரே, இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல உண்மைகளை அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வரத்தை கர்த்தர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவக் கல்லூரியிலே கல்வி பயிலுகிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற காலங்களிலே தங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையிலே செலவு செய்யவும், சிறந்த முறையிலே படித்து பணிக்காக ஆயத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். அப்படிப்பட்ட கல்விச்சாலைகளிலே படிப்பதற்கு தேவையான பண சகாயத்தையும் கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கிற தினசரி கூலிக்காக பணி செய்கிற சகோதர சகோதரிகளையும் உடைய சன்னிதானத்திலே நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். கொடுக்கப்படுகிற பணியை சிறந்த முறையில் செய்ய உதவி செய்யும். போதுமான வருமானம் கிடைக்க உதவி செய்தலும், அவர்களுக்கு கிடைக்கிற வருமானம் குடும்பத்திலே எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க போதுமானதாயிருக்க கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் எங்களிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக, வயதான ஐயாமாருக்காக, அம்மாமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அருகில் இருந்து அரவணைத்து காத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலையும் இந்த நாளிலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களோடு நாங்களும் இணைந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றுவரே, கடந்த காலங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவையோடு ஏங்கி உம்முடைய பாதத்திலே காத்திருந்த காரியங்களை இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை உமக்குள்ளே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. புதிய மாதத்திற்கு கர்த்தர் தாமே எங்களை ஆயத்தப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வானொலி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்டு வருகிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்நாட்களிலே நாம் சகரியாவின் புஸ்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று சகரியா 3:6 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், சகரியா 3:6-7 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிராகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இதனுடைய விளக்கம் மிகவும் தெளிவானது. யோசுவா மிகவும் அழுக்கானவராக இருந்தார், ஆனால் தேவன் மீட்பை உடையவராக இருந்தார். இதன் மூலம் அவர் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் யோசுவாவுக்கு காண்பித்தார். இப்பொழுது யோசுவா ரட்சிப்பை பெற்றார். இதனைத் தொடர்ந்து தேவன் அவனை பார்த்து, நீ பயன்படுத்தப்பட வேண்டுமானால் தொடர்ந்து சுத்தமாயிருக்க வேண்டும், நீ என்னுடைய வழிகளிலே நடக்க வேண்டும், நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இதை தேவன் யோசுவாவுக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் கவனியுங்கள். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்கிறார். சிலர் தாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டதால் என்ன வேண்டுமானாலும் தங்கள் இஷ்டப்படி செய்யலாம், தங்கள் விருப்பப்படி வாழலாம் என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, இது தவறான ஒரு எண்ணம். நீங்கள் ஒருவேளை நினைத்தபடியெல்லாம் வாழ்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களை ரட்சிப்பதற்காக மரித்த ஒருவரை நிச்சயமாக நேசிப்பீர்கள். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அவரை விசுவாசிப்பது உண்மையானால், நீங்கள் அவரிலே இளைப்பார்வீர்கள். அவ்வாறு நீங்கள் அவரிலே இளைப்பார்வீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க நினைப்பீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை மட்டுமே நீங்கள் செய்வீர்கள். இதில் வேறு வழி இருக்க வாய்ப்பில்லை. இதனைத் தொடர்ந்து நாம் கிளையை குறித்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன், சகரியா 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். அருமையானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவை குறித்த சிறந்த அற்புதமான ஒரு ஓவியம். கிளை என்பது மேசியாவை குறித்த ஒரு பழக்கமான உருவகம். இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறித்த முன் அறிவிப்பை கொடுக்கும் பொழுது ஏசாயா இந்த உருவகத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக பூமிக்கு வரப்போகிறதை குறித்து எரேமியா சொல்லும் பொழுது இதே உருவகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன், எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இவைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? கிளை என்பது தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த வசனத்திலே, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் யோசுவாவுக்கும் அவனோடு உள்ள மற்ற ஆசாரியர்களுக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறார். அவர் கொடுத்த செய்தி என்ன? இதை குறித்து லியூபோல்ட் என்ற தேவ மனிதர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கவனியுங்கள், யோசுவாவே, நீயும் உன்னுடைய சக ஆசாரியர்களும் உங்கள் பணியிலிருந்து அகற்றப்பட விடமாட்டேன். உன்னுடைய பணியும் நின்று போய்விட நான் விடமாட்டேன். நான் உனக்கு ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறேன். நீ வரப்போகின்ற மேசியாவிற்கு அடையாளமாக மாதிரியாக இருப்பாய். அந்த மேசியா என்னுடைய பணியை பூரணமாக செய்வார். என்னுடைய தாசன் ஆசாரிய பணியை கனவிலும் நினைத்திராத மகிமைக்கு நேராக கொண்டு செல்லுவார். அவர் துளிர்க்கும் போது அது நடக்கும் என்கிறார். இப்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆசாரியனாக எனக்காக உங்களுக்காக இப்பொழுதும் பரலோகத்திலே பரிந்து பேசும் பணியை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சகரியா 3:9 வசனத்தை பார்ப்போம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கல் என்று சொல்லப்படுவதும் கிளையும் ஒரே ஒருவரையே குறிக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி அந்த பெரிய சிலையை பற்றிய தரிசனத்திலே கண்ட கல் அவரையே அர்த்தப்படுத்துகிறது. தானியேல் 2:34-35 வசனங்களை சற்றே கவனியுங்கள். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அடுத்ததாக இந்த சகரியாவிலே இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 என்ற எண் பரிபூரணத்தை அல்ல, முழுமையை குறிக்கிறது. 7 கண்கள் என்பது இயேசு கிறிஸ்து முழுமையான ஞானமும் முழுமையான அறிவும் உடையவராக இருப்பதை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து வேதம் இவ்வாறு சொல்லியிருக்கிறது. கவனியுங்கள், கொலோசியர் 2:3 வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 3:31 வசனத்தையும் பாருங்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனவே பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். நாம் வாசித்த சகரியா 3:9 வசனத்திலே இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று வாசித்தோம். இன்று இது நடைபெற்றுவிட்டதா? இல்லை, இதுவரை நடக்கவில்லை என்று உறுதிபட நாம் சொல்லலாம். ஆனால் இது எதிர்காலத்திலே நடக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது அவர் இஸ்ரவேலின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவார். சகரியா 3:10 வசனத்தை பாருங்கள், அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்நாளிலே என்பது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்பது அவர்கள் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் அந்நாட்களிலே குடியிருப்பதை அர்த்தப்படுத்துகிறது. இப்பொழுது நாம் சகரியா 4:10 பார்ப்போம். நாம் இப்பொழுது சகரியாவின் 7வது தரிசனத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் இதுவரை சிந்தித்த அவருடைய தரிசனங்களை ஒருமுறை கூட ஞாபகத்திலே கொண்டு வருவோமா? அதிலே நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருந்ததை பார்த்தோம். அவர் கண்ட தரிசனங்களிலே நாம் இதுவரை தியானித்தவை, முதலாவதாக மிருது செடிகளுக்கு கீழே நின்ற குதிரையின் மேல் ஏறியிருந்தவர்கள். இரண்டாவதாக நான்கு கொம்புகள். மூன்றாவதாக நான்கு தொழிலாளிகள். நான்காவதாக அளவு நூலை பிடித்திருந்த புருஷன். ஐந்தாவதாக யோசுவாவும் சாத்தானும். ஆறாவதாக கிளையும் ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருந்த கல் போன்றவற்றை சிந்தித்திருக்கிறோம். முதல் நான்கு தரிசனங்கள் பாபிலோனின் சிறைப்பிடிப்பிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் இஸ்ரவேல் வெளிப்படையாக மீட்கப்படுவதை குறித்து சொல்கிறது. இந்த தரிசனங்கள் இறுதி காலத்தையும் எதிர்நோக்கி சொல்கிறது. இன்று இருப்பது போல இஸ்ரவேல் மீண்டும் உலகம் முழுவதிலும் சிதறப்பட்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். ஐந்தாவது ஆறாவது தரிசனங்கள் உள்ளான ரட்சிப்பை குறித்து அர்த்தப்படுத்துகிறது. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் அழுக்கான வஸ்திரத்தை தேவன் சுத்தமான வஸ்திரத்தை கொண்டு மாற்றுவது இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வரப்படுவதின் நோக்கத்தை தெரியப்படுத்துகிறது. அவர்கள் பாவத்தில் வாழும்பொழுது அவர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே சுத்திகரிக்க முடியாது. அவர்களுடைய சமயமும் இதை செய்ய முடியாது. சுத்திகரிப்பானது அவர்களை விட்டு வெளியிலிருந்து வர வேண்டும். ஏசாயா முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். தேவனே மீட்பை அருளுகிறவர். 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 19 வசனத்திலையும் இதையே நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இவ்வாறு சுத்திகரிக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. தீத்து 3:5 வசனத்தை கவனியுங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா சுத்திகரிக்கப்பட்டுவிட்டார். இப்பொழுது அவர் பணிக்கு தயாராகிவிட்டார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் முற்றிலும் தயாராகவில்லை. நாம் இப்பொழுது பொன் குத்துவிளக்கை குறித்த யோசுவாவின் தரிசனத்திற்குள்ளே வருகிறோம். அதிலே யோசுவா எவ்வாறு பிரதான ஆசாரிய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து நமக்கு காண்பிக்கிறார். பாருங்கள், சகரியா 4:1, என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. சகரியா இந்த தரிசனங்களை எல்லாம் காணும்பொழுது விழித்துக் கொண்டு இருந்தார் என்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த வேளையிலே அவர் 6 சிறந்த தரிசனங்களை கண்டிருந்தார். அவர் இரவும் பகலும் இவ்வாறு கிரியைகளிலே ஈடுபட்டிருந்தபடியால் அவர் சிறிது ஓய்வு எடுக்க வேண்டியதாயிற்று. ஆகவே 6வது தரிசனம் சகரியாவிற்கு கொடுக்கப்பட்ட பின்னர் அவர் உறங்கிவிட்டார். இப்பொழுது தேவதூதன் அவரை எழுப்ப வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அவருக்கு தூக்கத்திலே தரிசனம் கொடுக்கப்படக்கூடாது. சகரியா தரிசனத்தின் எல்லா நிகழ்வுகளையும் அவருடைய கண்களினாலே பார்த்தார். சகரியா 4:2 பாருங்கள். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. இங்கே பொன் குத்து விளக்கை காண்கிறோம். இதில் 7 அகல்கள் இருந்தன. இது ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலும் பின்னர் தேவாலயத்திலேயும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தின் அடையாளங்களிலே ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தேசத்தின் மற்ற அடையாளங்களாக வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பது எரிகின்ற முச்செடி, திராட்சை செடி, ஒலிவ மரம். இங்கே குத்து விளக்கு அதன் அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திலும் பின்னர் தேவாலயத்திலும் வைக்கப்பட்டிருந்த இந்த 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு மிகவும் அழகானதாக கலை நயத்தோடு காணப்பட்டது. சுத்தமான தங்கத்தால் ஆனது. சிறந்த கலைஞனான பெசலியல்தான் இதை வடிவமைத்தவன். தண்டின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மூன்று அகல்கள் வெளியிலே நீண்டு கொண்டிருந்தன. அதன் உச்சியில் கிண்ணங்கள் காணப்பட்டன. அது விரிந்த வாதுமை மர பூ போல காணப்பட்டது. அதிலே விளக்குகள் வைக்கப்பட்டது. இந்த குத்து விளக்கை கவனிக்கும் பொறுப்பு பிரதான ஆசாரியனிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவரே அந்த குத்து விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி அதை பற்ற வைக்க வேண்டும். அந்த திரிகளை சரி செய்வது, அது எப்பொழுதும் சரியாக எரியும்படியாக பார்த்துக் கொள்வது அவருடைய கடமை. பிரியமானவர்களே, நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை குறித்த ஒரு சிறந்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். அங்கே அவர் சின்ன ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளை குறிக்கும் ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் அவர்களுடைய விளக்கு தண்டை நீக்கி போடப் போவதாக அவர் எச்சரிக்கிறார். அவ்வாறே அவர் செய்தார். நவீன துருக்கியிலே நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த சபைகளிலே ஒன்றுமே இல்லை. அவை நீக்கப்பட்டுவிட்டன, அழிந்து போன நிலைமையிலே கிடக்கின்றன. இயேசு அவற்றை அகற்றிவிட்டார். உலகத்தின் பல பகுதிகளிலே இன்றும் கூட பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து பல சபைகளை மூடிவிட்டார். அவைகள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்காததால், அவர் சத்தத்திற்கு செவி சாய்க்காததால் அவ்வாறு அகற்றப்பட்டுவிட்டன. நம்முடைய கர்த்தர் சரியற்ற விளக்கு தண்டை அகற்றுகிறவர். அவ்வாறே அகற்றிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பரே, நம்முடைய திருச்சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் நம்மத்திலே உலாவும் பொழுது, நம்முடைய சபையின் காரியங்களை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி அடைவாரா அல்லது துக்கப்படுவாரா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை அவரை துக்கப்படுத்தும் காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஜீவனுள்ள விசுவாசிகள் நமது சபையை விட்டு வெளியேறி விடுவார்கள். கர்த்தர் அந்த ஆதி திருச்சபையின் சபைகளை அகற்றி போட்டது போல நமது திருச்சபையும் இருந்த இடம் தெரியாமல் அகற்றப்பட்டு விடும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே விசுவாசிகளாகிய நீங்கள் உங்கள் திருச்சபையிலே சரியான காரியங்கள் நடைபெறுவதை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அன்போடு அதை சொல்ல வேண்டியவர்களிடத்திலே சொல்லி நமது திருச்சபையின் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமது மத்தியிலே உலாவுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது திருச்சபையையும் சரித்திரத்திலிருந்தே அகற்றிவிடுவார். இங்கே நாம் சகரியாவின் தரிசனத்திலே இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். அது எதிர்காலத்திலே இந்த உலகத்திலே சாட்சியாக மாறப்போகிறது. கவனியங்கள், அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் என்று பார்த்தோம். மோசேக்கு கொடுக்கப்பட்ட குத்துவிளக்கின் அமைப்பிலே இந்த குறிப்பு கொடுக்கப்படவில்லை. இது புதுவிதமான ஒரு அமைப்பாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிண்ணம் என்று சொல்லப்படுவது எண்ணெயை தேக்கி வைக்கும் இடமாயிருக்கிறது. ஏழு அகல்களுக்கு மேலாக இருந்தது. ஆகவே இந்த உயர்த்தப்பட்ட கிண்ணத்திலிருந்து எண்ணெய் இந்த விளக்குகளுக்கு இறங்கி வந்தன. இந்த தரிசனத்திலே எண்ணெயே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த குத்து விளக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இதில் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. குத்து விளக்கில் உள்ள எண்ணெயை விட பரிசுத்த ஆவியை குறித்த சிறந்த ஒரு ஓவியத்தை நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது. வேதத்திலே மிகவும் விளக்கப்பட்டுள்ள அடையாளங்களிலே எண்ணெய் முக்கியமானதாகும் என்று தேவ மனிதர் ஒருவர் சொல்கிறார். இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கும் பொழுது அதிலிருந்து வரும் ஒளியானது இயேசு கிறிஸ்துவை அர்த்தப்படுத்துகிறது. ஆசரிப்பு கூடாரம் நமக்கு அடையாளமாக தருகின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்த முழுமையான ஓவியத்தை இந்த குத்து விளக்கு கொடுக்கிறது. இந்த குத்து விளக்கிற்கான அளவு கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தெய்வத்துவத்தை அளக்க முடியாது. இது மிக சிறந்த வகையிலே வடிவமைக்கப்பட்டுள்ளது. உச்சியிலே வாதுமை பூ போன்ற அமைப்பு, அதற்குள் எண்ணெய் நிரப்பப்பட்ட திரியேற்றப்பட்ட சிறிய விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்ல ஆயத்தப்படும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே பரிசுத்த ஆவியை அனுப்பப்போவதாக கூறினார். அது மட்டுமல்ல, யோவான் 16:13-14 வசனங்களிலே சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்றும் கூறினார். இந்த வசனங்களை மனதிலே கொண்டவர்களாக குத்துவிளக்கை கவனித்து பாருங்கள். குத்துவிளக்கு தண்ணீருள்ள வெளிச்சத்தை கொண்டு விளக்கிற்கு உதவியாக இருக்கிறது. வெளிச்சம் இதற்கு பதிலாக குத்துவிளக்கின் அழகையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறது. அவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்து பேசுவதில்லை, தன்னை மகிமைப்படுத்துவதில்லை, ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவின் அழகையும் அவருடைய மகிமையையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இன்று உங்கள் ஊழியத்தின் மூலமாக, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் பேச்சின் மூலமாக, உங்கள் செயல்களின் மூலமாக நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? உங்களை நீங்களே மகிமைப்படுத்துகிறீர்களா, அல்லது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறீர்களா? நாம் எல்லாவற்றிலேயும் அவர் நாமும் மகிமைப்படும்படியாகவே வாழ வேண்டும். நாம் என்ன செய்தாலும் அதன் மூலமாக அவருடைய நாம் மகிமைப்பட அதை செய்ய வேண்டும் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:31 பாருங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே நம்முடைய முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவியானவரும் அதையே தான் செய்கிறார். அவர் தன்னை மகிமைப்படுத்துவதில்லை, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் இதுவாக இருக்கட்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்கட்டும். அப்போஸ்தலனாய பவுல் சொல்வது போல, எல்லாவற்றையும் தேவ நாம மகிமைக்கண்டே செய்வோமாக. நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரக்கூடாது என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே நடக்கும் காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் நேசிக்க தூண்டுகிறதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மேலும் நம்முடைய புசிப்பும் குடிப்பும் நம்முடைய செயல்களின் வழியை முடிவு செய்யக்கூடாது. தேவ நாம மகிமை என்பதே நம்முடைய நடத்தையை முடிவு செய்கிறதா இருக்க வேண்டும். உங்கள் நடத்தையை எது நிர்ணயிக்கிறது? சற்றே யோசித்து பாருங்கள். உங்களுடைய அந்தந்த நேரத்தின் மனநிலையா? மனம் எதை சரி என்று சொல்கிறதோ அதை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லையென்றால் தேவனுடைய நாம மகிமையே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாயிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை என்ன செய்யும்படியாக அழைத்திருந்தாலும் நாம் செய்யும் காரியங்களின் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நாம் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5.